أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
கடந்த ஹுத்பாவில் ஹுனைன் போரிலிருந்து கிடைத்த போர் செல்வங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டது தொடர்பாக கூறப்பட்டிருந்தது. இது தொடர்பாக மேலும் சில விவரங்களும் உள்ளன. முன்பு கூறப்பட்டது போன்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செல்வங்களை பங்கிட்டுக் கொடுத்தார்கள். மேலும் போரில் கலந்து கொண்டவர்களுக்கு அவர்களுடைய பங்குகளை வழங்கினார்கள். போர் செல்வங்களில் ஐந்தில் ஒரு பங்கில் ஏறக்குறைய அனைத்தையுமே அன்னார் உள்ளங்களை ஆறுதல் படுத்துவதற்காக குரேஷிய தலைவர்களுக்கும் பிற அரபு தலைவர்களிடையேயும் பங்கிட்டார்கள். சிலருக்கு 100 ஒட்டகங்கள் கொடுத்தார்கள். இன்னும் சிலருக்கு 50 ஒட்டகங்கள் கொடுத்தார்கள். இவ்வளவு அதிகமாக பிறருக்கு செல்வம் கொடுக்கப்பட்டதாக சில அன்சார் இளைஞர்கள் உணர்ந்தனர். மேலும் தங்களுடைய தொண்டுகள் மற்றும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான அன்பின் காரணமாக பிறர்களை விட தாங்கள் அதிக உரிமை வாய்ந்தவர்கள் என கருதி வந்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் يَغْفِرُ اللَّهُ صَلَّى عَلَيْهِ وَسَلَّمَ يُعْتِي قُرَيْشًا وَيَدُعُنَا وَسُيُوفُنَا تَقْتُرُ مِنْ دِمَائِهِمْ என கூறத் தொடங்கிவிட்டார்கள். அதாவது, அல்லாஹ் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னிப்பானாக. அன்னார் குறைஷிகளுக்கு வழங்குகிறார்கள், மேலும் எம்மை விட்டு விடுகின்றார்கள். இது அவர்களினுடைய உள்ளத்தில் எழுந்த சிந்தனையாக இருந்தது. கூறுகிறார்கள், எங்களுடைய வாள்களிலிருந்து அந்த எதிரிகளின் இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அவர்களில் எவரோ ஒருவர், சூழ்நிலை மிகவும் மோசமானதாகவும் கடினமானதாகவும் இருக்கும் பொழுது நாங்கள் அழைக்கப்படுகிறோம், போர் செல்வம் எங்களை தவிர்த்து வேறு சில மக்களுக்கு வழங்கப்படுகிறது என்றும் கூறினர். இது தொடர்பாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தபோது அன்னார் அன்சாரிகளின் தலைவர் ஹஜ்ரத் ஸஅத் பின் உபாதா அவர்களை அழைத்தார்கள். சிலரின் பார்வையில் இந்த அனைத்து விஷயத்தையும் எடுத்துரைத்தது ஹஜ்ரத் ஸஅதே ஆவார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் வினவினார்கள், ஃபஐன அந்த மின் ஸாலிக யா ஸஅத், ஸஅதே இது தொடர்பாக உம்முடைய கருத்து என்ன? அதற்கு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நானும் என்னுடைய சமுதாயத்தினுடைய ஒரு நபரே ஆவேன். என்னையும் இந்த கூற்றானது தாக்கத்திற்குள்ளாக்க இயலும். எனவே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅதிடம் கூறினார்கள், அனைத்து அன்சாரிகளையும் ஒன்று கூட்டுங்கள். எனவே அனைவரும் ஒரு கூடாரத்தில் ஒன்று கூடினார்கள். சில முஹாஜிர்களும் அதில் வந்திருந்தனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அன்சார்களை மட்டுமே அழைத்தேன், மேலும் முஹாஜிர்களை அங்கிருந்து திரும்ப அனுப்பிவிட்டார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை பார்த்து கூறினார்கள், அன்சாரிகளின் ஜமாஅத்தே, உங்கள் தரப்பிலிருந்து என் வரை வந்தடைந்துள்ள அந்த செய்தி என்ன என கூறுங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த பேச்சை கேட்டு அன்சாரிகளின் கருத்து சொல்பவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களில் புரிதிறன் கொண்ட மக்களில் எவரும் இதுபோன்ற விஷயத்தை கூறவில்லை. சில உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்கள்தான் கூறினார்கள், அதாவது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னிப்பானாக, அன்னார் குறைஷிகளுக்கு வழங்குகிறார்கள், மேலும் நாங்கள் அன்னாரின் கொடையிலிருந்து இழப்பிற்குரியவர்களாக இருக்கின்றோம், ஆனால் எங்களுடைய வாள்களிலிருந்து அந்த எதிரிகளின் இரத்தங்கள் வழிந்து கொண்டிருக்கின்றன என கூறியதாக கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளின் மீதுள்ள பேருபகாரம் மற்றும் அருள்களை எடுத்துரைத்து கூறியவாறு கூறினார்கள், அன்சாரிகளே, நான் உங்களை சந்தித்த போது நான் உங்களை வழிகேட்டில் கண்டேன், பிறகு அல்லாஹ் என் மூலமாக உங்களுக்கு நேர்வழியை வழங்கினான். நீங்கள் பிரிந்து சிதறுண்டு கிடந்த சமுதாயமாக இருந்தீர்கள். ஒருவர் மற்றவரின் எதிரிகளாக இருந்தீர்கள். அல்லாஹ் என் மூலமாக உங்களிடையே பரஸ்பர அன்பு மற்றும் நேசத்தை உருவாக்கினான். நீங்கள் இயலாதவர்களாகவும் தேவை உடையவர்களாகவும் இருந்தீர்கள். அல்லாஹ் என் மூலமாக உங்களை தன்னிறைவு பெற்றவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் ஆக்கினான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அனைத்துக்கும் அன்சார் அல்லாஹு ஒ ரசூலுஹு ஆமன், அதாவது இவை அனைத்தும் அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதரின் பேருபகாரமாகும் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளிடமிருந்து இந்த பதிலை கேட்டதும் அன்னார் கூறினார்கள், நீங்கள் எனக்கு ஏன் பதிலளிப்பதில்லை? அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் என்ன பதில் கூறுவது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் விரும்பினால் இவ்வாறு எனக்கு பதிலளிக்கலாம், மேலும் அது நீங்கள் உண்மை கூறுவதாகவும் இருக்கும், மேலும் உங்களுடைய கூற்று உண்மைப்படுத்தப்படும். நீங்கள் இவ்வாறு கூற முடியும், அதாவது யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எங்களிடம் எப்படிப்பட்ட நிலையில் வந்தீர்கள் என்றால் நீங்கள் பொய்ப்படுத்தப்பட்டிருந்தீர்கள், ஆனால் நாங்கள் உங்களை உண்மைப்படுத்தினோம். நீங்கள் எவ்வித உதவியாளரும் இல்லாமல் இருந்தீர்கள். மக்கள் உங்களை புறந்தள்ளினார்கள், ஆனால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தோம். அவர்கள் உங்களை தங்களுடைய நகரத்தை விட்டு வெளியேற்றினார்கள், ஆனால் நாங்களோ உங்களுக்கு அடைக்கலம் வழங்கினோம். மேலும் நீங்கள் அதிக குடும்பத்தினரை உடையவர்களாக இருந்தீர்கள், மேலும் நாங்கள் உங்களுடைய துக்கத்தை களைந்தோம். ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கூற்றை கேட்டு எந்த அன்சாரும் எதுவும் கூறவில்லை. அனைவரும் தலையை குனிந்தவாறு அன்னாரின் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், மேலும் வெட்கி தலை குனிந்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளிடம், நான் ஏன் குறைஷிகளோடு இவ்வாறு நடந்து கொண்டேன் என்று கூறினார்கள். அன்னார் கூறினார்கள், நீங்கள் துவக்கம் முதலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். இஸ்லாம் மற்றும் ஈமான் உங்களுடைய உள்ளத்தில் நன்கு ஆழமாக வேரூண்டி விட்டிருந்தது. ஆனால் குறைஷிகளில் பெரும்பாலான மக்கள் மக்கா வெற்றியின் சந்தர்ப்பத்தில் புதிதாக முஸ்லிம்களாக ஆகியிருந்தார்கள். இன்னும் கூற வேண்டுமென்றால் பலர் எவ்வாறு இருந்தார்கள் என்றால், அவர்களில் இப்போது வரைக்கும் இஸ்லாத்தோடு எந்த ஒரு தொடர்பும் ஏற்படவில்லை. முந்தைய ஈமானை உடையவர்களோடு ஒப்பிடுகையில் இந்த புதிய முஸ்லிம்கள் உறவு பாராட்டப்படுவதற்கும் அன்பளிப்புகள் வழங்கப்படுவதற்கும் அதிக உரிமை படைத்தவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் இஸ்லாம் அவர்களினுடைய உள்ளத்தில் குடிகொள்ள வேண்டும். மேலும் அதிக போர்களின் காரணமாக குறைஷிகளின் பெரும்பாலானவை வீணாகிவிட்ட காரணத்தால் அவர்கள் இந்த அன்பளிப்புக்கு உரிமை உடையவர்களாகவும் இருந்தார்கள். எனவே எனது நோக்கம் என்னவாக இருந்ததென்றால், அவர்களினுடைய உள்ளங்களுக்கு ஆறுதல் வழங்கப்பட வேண்டும், மேலும் இவர்கள் முழுமையான முறையில் இஸ்லாம் மற்றும் ஈமானின் வட்டத்திற்குள் வந்துவிட வேண்டும் என்பதாகும். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் தங்களுடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்று நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதரை உங்களோடு அழைத்துச் செல்வதை விரும்பவில்லையா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக எந்த நற்பேற்றை நீங்கள் எடுத்துச் செல்கிறீர்களோ அது அவர்கள் எடுத்துச் செல்லக்கூடியதை விட பல மடங்கு சிறந்ததாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் ஏதேனும் பள்ளத்தாக்கில் நடந்தால், மேலும் அன்சார் ஏதேனும் பள்ளத்தாக்கில் நடந்தால், நானும் அவர்களோடு நடப்பதையே விரும்புவேன், அதாவது நான் அன்சார்களின் கூட்டத்தில் இணைவேன். மக்கள் என்னுடைய புற ஆடைகள் ஆவார்கள், ஆனால் அன்சார் என்னுடைய அக ஆடைகள் ஆவார்கள், அதாவது உடலோடு ஒட்டி இருக்கின்ற ஆடை போலாவார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்சாரிகளே, எனக்கு பிறகு நீங்கள் உங்களின் மீது பிறருக்கு முன்னுரிமை இருப்பதாக காண்பீர்கள், ஆனால் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். எதுவரை என்றால் கௌசர் தடாகத்தில் உங்களுக்கும் எனக்கும் சந்திப்பு நிகழும், அதாவது மறுமை நாளன்று சந்திப்பு நிகழும், மேலும் உங்களுக்கு தலைமைத்துவம் கிடைக்காது. இறுதியில் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுக்காக துஆ செய்தவாறு கூறினார்கள், அல்லாஹ்வே, அன்சார்களின் மீது கருணை புரிவாயாக, அன்சார்களின் சந்ததிகளின் மீது கருணை புரிவாயாக, மேலும் அன்சாரிகளின் எதிர்கால தலைமுறையின் மீது கருணை புரிவாயாக. அறிவிப்பாளர் கூறுகிறார், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்த பொழுது அன்சார் அழுது கொண்டிருந்தார்கள். எதுவரை என்றால் அவர்களினுடைய தாடிகள் கண்ணீரால் நனைந்திருந்தன. மேலும் அவர்கள் ரவீனா பி ரசூலில்லாஹி கிஸ்மம் வஹாசா, நாங்கள் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பங்கீடு மற்றும் எங்களுக்கு கிடைத்த பங்கில் உள்ளத்தாலும் உயிராலும் திருப்தியாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். சில வேளைகளில் கவனமில்லாமல் கூறப்பட்ட விஷயம் மிக தொலைதூர விளைவுகளை கொண்டதாக இருக்கின்றது. ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பங்கிடுதலில் அன்சாரிகளின் இளைஞர்கள் விருப்பமின்மையை வெளிப்படுத்தியிருந்தார்கள், ஆனால் அனைவரும் அவ்வாறு செய்திருக்கவில்லை. ஆனால் இறைவன் மற்றும் அவனுடைய தூதரை இது எந்த அளவுக்கு கோபமூட்டக்கூடிய செயலாக இருந்ததென்றால், அன்சாரிகளுக்கு உலகம் இருக்கும் நாள் வரை இதற்கான இழப்பை சகிக்க வேண்டியது வந்தது. இதை எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் முஸ்லிஹ் மவூத் கூறுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கண்ட போது மக்கத்தினர் எவர்களின் பார்வைகள் முழுமையான ஈமானால் ஒளிபெறாமல் இருந்ததோ, அப்போது வரை உலகின் பக்கமே சாய்ந்திருந்ததோ, அன்னாரிடத்து வந்தனர். ஒரு போரில் சில செல்வங்கள் முஸ்லிம்களுக்கு கிடைத்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செல்வத்தை அந்த மக்களிடையே பங்கிட்டார்கள். ஒரு அன்சாரி இளைஞன் ஏதோ ஒரு சபையில், எங்களுடைய வாள்களிலிருந்து ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வங்களை தன்னுடைய உறவினர்களுக்கு கொடுத்து விட்டார்கள் என்று கூறினான். அன்னாருக்கு இது தொடர்பாக தெரிய வந்தபோது அன்சாரிகளின் பெரியவர்களை அழைத்தார்கள். மேலும் எனக்கு இப்படி ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது என்று அவர்களிடம் வினவினார்கள். அன்சாரிகள் அழத் தொடங்கினார்கள். மேலும் கூறினார்கள், ஏதோ ஒரு அறிவீனன் இவ்வாறு கூறிவிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இல்லை அன்சாரிகளே, நீங்கள் இவ்வாறு கூறலாம். அதாவது, நாங்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரும் இடம் வழங்காத போது, அந்த மக்கள் அவர்களின் நகரத்தை விட்டு அன்னாரை வெளியேற்றிய போது நாங்கள் அவர்களுக்கு இடமளித்தோம். பிறகு அவருக்காக கண்ணியம் மற்றும் வெற்றியை பெற்றபோது அவர் செல்வத்தை தன்னுடைய உறவினர்களிடையே பங்கிட்டு விட்டார் என்று கூறியதும் அன்சாரிகளின் அழுகுரல் எழுந்தது. மேலும் அவர்கள் கூறினார்கள், யா ரசூல் அல்லா, நாங்கள் அவ்வாறு ஒருபோதும் கூறவில்லை. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் அந்த விஷயத்தை இவ்வாறு கூட கூறலாம். அது என்னவென்றால், எந்த நபரை இறைவன் முழு உலகத்தினுடைய நேர்வழிக்காக அனுப்பியிருந்தானோ அவர் மக்காவிற்குரியவராக இருந்தார். ஆனால் இறைவன் அவரை மதீனாவிற்கு அழைத்து வந்தான். பிறகு இறைவன் தன்னுடைய வலு மற்றும் ஆற்றலை கொண்டு மக்காவை அவருக்காக வெற்றி பெறச் செய்தான். அப்போது மக்கத்தினரின் சிந்தனை என்னவாக இருந்ததென்றால், அவர்களுக்குரிய பொருள்கள் அவர்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் மக்கத்தினர் ஆடுகளையும் செம்மறி ஆடுகளையும் எடுத்துக்கொண்டார்கள். மதீனாவாசிகள் இறைவனுடைய தூதரை அழைத்து கொண்டு தங்களுடைய நகரத்தின் பக்கம் சென்றார்கள். பிறகு அன்னார் கூறினார்கள், சந்தேகமின்றி இந்த விஷயமானது ஒரு அறிவீனனின் வாயிலிருந்து வெளிப்பட்டுள்ளது. ஆனால் இதன் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு இந்த உலகில் அரசாட்சி கிடைக்க முடியாது. இப்பொழுது உங்களுடைய தொண்டுகளுக்கான நற்கூலி உங்களுக்கு கௌசர் தடாகத்தில் கிடைக்கும். அன்னார் கூறினார்கள், பாருங்கள், வரலாறு கூறுவது என்னவென்றால், 13 நூற்றாண்டுகள் கடந்துவிட்டன. 14ஆம் நூற்றாண்டு கடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கூற வேண்டுமென்றால் அதுவும் இப்பொழுது கடந்துவிட்டது. இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தின் காரணமாக ஒவ்வொரு சமுதாயமும் அரசர்களாக ஆனார்கள். ஆனால் எந்த ஒரு அன்சாரியும் அரசராக ஆக முடியவில்லை. எனவே சில வேளைகளில் ஒரு நபரினுடைய கூற்று முழு சமுதாயத்திற்கும் இழப்பை ஏற்படுத்துவதற்கு காரணியாக இருக்க முடியும். ஹஜ்ரத் முஸ்லிஹ் மௌஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை தனது ஹுத்பாவில் எடுத்துரைத்தார்கள். மேலும் அதை எடுத்துரைத்தவாறு ஜமாஅத்திற்கு அறிவுரை கூறியவாறு கூறினார்கள், எவ்வாறு அப்பொழுது இது முக்கியமானதாக இருந்ததோ அதே போன்று இன்றும் முக்கியமானதாகும். அன்னார் கூறினார்கள், எவர்கள் தங்களுக்கு ஏதேனும் பொறுப்பு கிடைக்க வேண்டும் அல்லது செல்வம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தியாகங்கள் செய்கிறார்களோ, அவர்கள் ஒருபோதும் நான் அழைக்கும் பொழுது, அதாவது காலத்தின் ஹலீஃபா அழைக்கும் பொழுது, தியாகத்திற்காக வரவேண்டாம். மாறாக எவர்கள் இறைவனுக்காக தியாகம் செய்கிறார்களோ அவர்களே வர வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு பலவீனமான நோய்வாய்ப்பட்ட மனிதனாவேன். என்னால் வேறு எவருடைய பேருபகாரத்தையும் சுமக்க இயலாது. எனவே எனக்காக நான் கேட்கவில்லை. எவர் இறைவனுக்காக கொடுக்கிறாரோ கொடுக்கட்டும். இறைவன் அவருக்கு அதற்கான நற்கூலியை வழங்குவான். இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவன் விரும்பினால் இந்த உலகிலும் கொடுப்பான், விரும்பினால் மறுமையிலும் வழங்குவான். எவ்வாறு இருப்பினும் எவர் களப்பற்ற தன்மையுடன் தியாகம் செய்கிறாரோ அவருடைய தியாகம் வீண் போவதில்லை. நம்பிக்கையாளரின் தியாகத்தை எவரும் வீணடித்துவிட முடியாது. எனவே எவர்கள் இறைவனை கருத்தில் கொள்கிறார்களோ, உலகை பொருட்படுத்துவதில்லையோ, அவர்களே தியாகம் செய்பவர்களாவார்கள். எனவே எப்பொழுதும் தியாகத்திற்கும் பொறுப்புகளுக்கும் இறைவனுடைய திருப்தியையே முன்னிறுத்த வேண்டும். அப்பொழுது இறைவனின் உண்மையான அருள்களை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு வயதை எட்டிய பிறகு ஜமாத் மக்களிடமும் இந்த ஒரு சிந்தனை உருவாகிவிடுகிறது. அதாவது, நம்மிடத்தில் இவ்வளவு அனுபவம் உள்ளது, நாம் இவ்வளவு பணி செய்துள்ளோம், எந்த அளவுக்கு அதற்கான வெகுமதி கிடைக்க வேண்டுமோ அது அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை என நினைக்கிறார்கள். அப்படியென்றால் அவர்கள் உலகத்தினுடைய வெகுமதியை மட்டும் பெற வேண்டுமா அல்லது இறைவனுடைய அருள்களுக்கு வாரிசாக வேண்டுமா என்று சிந்திக்க வேண்டும். அன்சாருல்லாவின் இஜ்திமாவும் இன்றிலிருந்து துவங்குகிறது. இது தொடர்பாகவும், ஏனென்றால் இந்த வயதில் அனுபவம் கிடைக்கும் பொழுது இது போன்ற சிந்தனை எழுகிறது. எனவே நான் அன்சார்களிடமும் கூறுகிறேன், எவருடைய உள்ளத்திலும் தன்னுடைய அனுபவம் மற்றும் தொண்டு தொடர்பாக ஏதேனும் சிந்தனை உருவாகிறது என்றால் அவர்கள் அதை உதறித்தள்ள வேண்டும். மேலும் இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் காட்டருபியின் பொறுமையற்ற தன்மை பற்றியும் குறிப்பு கிடைக்கிறது. போர் செல்வங்கள் விநியோகிக்கும் வேளையில் சில காட்டரபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி ஒன்று கூடினார்கள். மேலும் செல்வம் தருமாறு வேண்டினார்கள். அவர்களின் கூட்டத்தின் காரணமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய போர்வையும் ஒரு முட்களை கொண்ட மரத்தில் சிக்கிக்கொண்டது. மேலும் சில தள்ளுமுள்ளுகளும் ஏற்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய போர்வை எனக்கு தாருங்கள். மேலும் அந்த முட்கள் நிறைந்த மரத்தை பார்த்து சைகை செய்தவாறு கூறினார்கள், அந்த முட்களுக்கு சமமாக என்னிடத்தில் ஒட்டகம் இருந்திருந்தால் அதையும் நான் உங்களுக்கு பங்கிட்டிருப்பேன். நீங்கள் என்னை கருமியாகவோ பொய்யுரைப்பவராகவோ கோழையாகவோ கண்டிருக்க மாட்டீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டறிவுகளின் இந்த அநாகரிகமான செயலை கண்டிக்கவில்லை, மேலும் கோபமும் கொள்ளவில்லை. மாறாக புன்னகைத்தவாறு சிறந்த முறையில் அவர்களுக்கு தர்பியத் வழங்கினார்கள். மேலும் அவர்களுக்கும் செல்வத்தை வழங்கினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிஹமோத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது தொடர்பாக எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள், இந்த போர்கள் முடிவடைந்த பிறகு தோல்வியுற்ற எதிரிகள் விட்டு சென்ற செல்வங்கள் மற்றும் மைதானங்களில் கைவிடப்பட்ட பொருட்கள் ஒன்று சேர்க்கப்பட்டன. வழக்கம்போல் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இஸ்லாமிய படையினரிடையே விநியோகம் செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அன்னார் அந்த செல்வத்தை முஸ்லிம்களிடையே பங்கிட்டு கொடுப்பதற்கு பதிலாக மக்கா மற்றும் அக்கம்பக்கத்தில் உள்ள மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். அந்த மக்களில் ஈமான் உருவாகி இருக்கவில்லை. பெரும்பாலார் நிராகரிப்பாளர்களாகவே இருந்தார்கள். முஸ்லிம்களாக இருந்தவர்களும் புதிதாக முஸ்லிம்களாக ஆகியிருந்தவர்களாக இருந்தார்கள். இது அவர்களுக்கு முற்றிலும் புதிய விஷயமாக இருந்தது. அதாவது ஒரு சமுதாயம் தன்னுடைய செல்வத்தை பிற மக்களுக்கு விநியோகிக்கின்றது. இந்த செல்வத்தை விநியோகித்ததனால் அவர்களின் உள்ளத்தில் நன்மை மற்றும் இரையற்றம் உருவாவதற்கு பதிலாக பேராசை இன்னும் அதிகரித்து விட்டது. சில மக்களில் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வந்தார்கள். மேலும் எதிர்பார்ப்புகளோடு அன்னாரை தொந்தரவு செய்ய தொடங்கினார்கள். எதுவரை என்றால் அன்னாரை தள்ளியவாறு அன்னாரை ஒரு மரம் வரை தள்ளி சென்று விட்டார்கள். ஒரு நபரோ அன்னாரினுடைய போர்வையை, அது அன்னாரினுடைய தோள்களில் இருந்தது, பிடித்து எவ்வாறு முறுக்கினார் என்றால் அன்னாரினுடைய மூச்சு திணறியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மக்களே, என்னிடத்தில் வேறேதேனும் இருந்திருந்தாலும் நான் அதையும் உங்களுக்கு வழங்கியிருப்பேன். நீங்கள் என்னை கருமியாகவோ அல்லது கோழையாகவோ கண்டிருக்க மாட்டீர்கள். பிறகு அன்னார் தன்னுடைய ஒட்டகத்திற்கு அருகே சென்றார்கள். மேலும் அதனுடைய ஒரு முடியை பிடுங்கி அதை உயர்த்தி காட்டி கூறினார்கள், மக்களே, உங்களுடைய செல்வங்களில் இருந்து அரபி நாட்டினுடைய சட்டத்திற்கு ஏற்ப அரசாங்கத்தின் பங்காக இருந்த ஐந்தில் ஒரு பங்கை தவிர எனக்கு இந்த முடி அளவு கூட செல்வத்தின் அவசியமில்லை. இந்த ஐந்தில் ஒரு பங்கையும் கூட நான் என்னுடைய சுயத்திற்காக செலவு செய்வதில்லை, மாறாக அதுவும் உங்களுடைய பணிகளுக்காகவே செலவிடப்படுகிறது. மேலும் நினைவில் கொள்ளுங்கள், நம்பி ஒப்படைக்கப்பட்டதில் கை வைக்கும் மனிதன் கியாமத் நாள் அன்று இறைவனுடைய சந்நிதியில் அதன் காரணமாக இழிவடைவான். மக்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசாட்சியை விரும்பினார்கள் என்று. அரசர்களுக்கும் பொதுமக்களுக்குமான தொடர்பு இப்படித்தான் இருக்கின்றதா? எவருக்கேனும் எந்த அரசரையும் இவ்வாறு தள்ளிச் செல்வதற்கு மற்றும் அவருடைய கழுத்தில் துணியை போட்டு இருக்குவதற்கான ஆற்றல் இருக்கிறதா? அல்லாஹ்வின் நபிமார்களை தவிர இந்த முன்மாதிரியை யாரால் காட்ட இயலும்? ஆனால் இவ்வாறு அனைத்து செல்வங்களையும் ஏழைகளிடையே பங்கிட்ட பிறகும் கூட எப்படிப்பட்ட கல்நெஞ்சமுடைய மக்கள் இருந்தார்கள் என்றால், அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பங்கீட்டை நேர்மையான பங்கீடாக கருதவில்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செல்வத்தை பங்கிடுவது தொடர்பாக அன்னாரின் பொதுவான வழிமுறை என்னவாக இருந்ததென்றால், போர் செல்வத்தில் ஐந்தில் ஒரு பங்கை தனியாக எடுத்து தனது விருப்பப்படி செலவு செய்து வந்தார்கள். மீதியுள்ள அனைத்து செல்வத்தையும் போரில் கலந்து கொண்டவர்களிடையே பங்கிட்டு வந்தார்கள். அதில் காலாட்படை மற்றும் குதிரைப்படையினருக்கு தனித்தனியான பங்குகள் உண்டு. ஆனால் ஹுனைன் போரின் போர் செல்வம் விநியோகம் செய்யப்பட்டது தொடர்பாக சில அன்சார் தரப்பிலிருந்து, எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுமே தரவில்லை, பிறருக்கு அன்னார் வழங்கியுள்ளார்கள் என்று ஆட்சேபனை செய்யப்பட்டதென்றால், அன்னார் போரில் கலந்து கொண்டவர்களுக்கு போர் செல்வத்தில் எதையுமே கொடுக்கவில்லையா என்ற கேள்வி எழுகின்றது. அல்லது அவர்களுடைய பங்கை மட்டும் கொடுத்து மற்ற அனைத்தையும் பிறருக்கு விநியோகம் செய்து விட்டார்களா என்ற கேள்வி எழுகின்றது. எவ்வாறு இருப்பினும் நம்முடைய ஆய்வுக்குழுவினுடைய கருத்தின்படி அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் வரலாற்றினுடைய ஆரம்ப கால மற்றும் நம்பத்தகுந்த நூல்களை பார்த்தோம். எந்த ஒன்றிலும் இதற்கு விளக்கமாக பதிலில்லை. எவ்வாறு வரலாறு மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களை படிப்பதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து கலந்து கொண்டவர்களுக்கும் அவர்களின் பங்கை வழங்கினார்கள் என்று தெரிய வருகிறது. ஒவ்வொருவருக்கும் 4 ஒட்டகம் அல்லது 40 ஆடுகளின் வடிவில் அது வழங்கப்பட்டது. மேலும் குதிரைப்படையினருக்கு அவர்களினுடைய பங்கு வழங்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது 1/5 பங்கில் மக்களினுடைய உள்ளங்களை ஆறுதல் படுத்தும் விதமாக அந்த செல்வத்தை வழங்கினார்கள் என்ற செய்தியும் கிடைக்கிறது. ஆனால் அந்த போர் செல்வங்களில் எவருக்கும் எதையும் கொடுக்காமல், அதாவது பொதுவான நடைமுறைக்கு ஏற்ப இந்த செல்வத்தை போரில் கலந்து கொண்டவர்களிடையே பங்கிட்டு இருக்காமல் அனைத்து செல்வத்தையும் பிற மக்களின் உள்ளங்களை ஆறுதல் படுத்தும் விதத்தில் விநியோகம் செய்தார்கள் என்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. வரலாறு மற்றும் வாழ்க்கை வரலாறு பல்வேறு நூல்களில் இருந்து இதற்கான சான்றும் கிடைக்கிறது. ஹஜ்ரத் முஸ்லிஹமோத் அவர்களினுடைய ஒரு முயற்கோளிலிருந்தும் இப்போது எடுத்துரைக்கப்பட்டது போன்று இந்த கருத்து கிடைக்கிறது. அன்னார் கூறுகிறார்கள், அந்த போரில் இருந்து திரும்பிய பிறகு அந்த தோல்வியுற்ற எதிரிகளின் அபராதங்கள் மற்றும் போர் மைதானத்தில் கைவிடப்பட்ட செல்வங்கள் ஒன்று சேர்ந்தன. அதாவது கூறப்பட்டது போன்று நடைமுறைக்கு ஏற்ப ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இஸ்லாமிய படையிடையே பங்கிட வேண்டியிருந்தது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அன்னார் அந்த செல்வத்தை முஸ்லிம்களிடையே பங்கிடுவதற்கு பதிலாக மக்கா மற்றும் அதன் அக்கம்பக்கத்து மக்களிடையே பங்கிட்டார்கள். ஹதீஸ்களில் அறிவிப்புகள் கிடைக்கின்றன. அதாவது போர் செல்வம் பங்கிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு காட்டரபி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையில் வந்து, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடத்தில் என்ன வாக்குறுதி வழங்கியிருந்தீர்களோ அதை பூர்த்தி செய்யுங்கள் என்று கூறினான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீ மகிழ்ச்சி அடைவாயாக. அந்த காட்டரபி கூறினான், தாங்கள் பலமுறை மகிழ்ச்சி அடைவாயாக என்று இதையே கூறியுள்ளீர்கள். அதாவது தாங்கள் எதையும் கொடுக்கவில்லை, இதை மட்டுமே கூறுகிறீர்கள் என்றான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவனுடைய இந்த நடவடிக்கை பிடிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடமிருந்து தன்னுடைய அருளுக்குரிய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். மேலும் அங்கு அபு மூசா அஷரி மற்றும் பிலால் ஆகியோர் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை நோக்கி தனது முகத்தை திருப்பியவாறு கூறினார்கள், அவரோ நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார், இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இருவரும் இதை செவியுற்றதும் உடனே கூறினர், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் குவளையை கொண்டு வர கூறி அதில் தன்னுடைய கை மற்றும் முகத்தை கழுவினார்கள். பின்னர் அன்னார் அந்த தண்ணீரை ஹஜ்ரத் அபு மூசா அஷரி மற்றும் ஹஜ்ரத் பிலால் ஆகியோருக்கு வழங்கியவாறு கூறினார்கள், நீங்கள் இருவரும் இந்த தண்ணீரை அருந்துங்கள். மேலும் உங்களது முகத்திலும் நெஞ்சத்திலும் இதை தடவிக்கொள்ளுங்கள், மேலும் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் அந்த குவளையை வாங்கி அவ்வாறு செய்தனர். இங்கு தூய மனைவிமார்களினுடைய களப்பற்ற தன்மை மற்றும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அருளை பெற்றது தொடர்பான விளக்கம் கொண்ட ஒரு வினோதமான மற்றும் பொறாமை கொள்ளும் காட்சியும் தென்பட்டது. எழுதப்பட்டுள்ளது, அருகில் இருந்த கூடாரத்தில் உம்முல் மோமினியின் ஹஜ்ரத் உம்மு சல்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். இந்த அனைத்து சம்பவமும் ஹஜ்ரத் உம்மு சல்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் கூடாரத்திற்கு அருகே நிகழ்ந்தது என தெரிகிறது. அவர்கள் திரைக்கு பின்னால் இருந்து அந்த இரு சஹாபிகளிடமும், அதாவது ஹஜ்ரத் பிலால் மற்றும் ஹஜ்ரத் அபு மூசா அஷரி ரதியல்லாஹு அன்ஹுமா ஆகியோரிடம், உங்களுடைய தாய்க்கும் தண்ணீரை மிச்சம் வையுங்கள் என்றார்கள். எனவே அவர்கள் சிறிது தண்ணீரை மிச்சப்படுத்தினார்கள். அறிவிப்பில் வருகிறது, ஒரு நபர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அவர் ஆடுகளினுடைய ஒரு பெரிய மந்தையை இரு மலைகளின் நடுவே உள்ள பள்ளத்தாக்கில் இருக்க கண்டார். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இதை எனக்கு தாருங்கள் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வித தயக்கமும் இன்றி உடனடியாக அவருக்கு அதை கொடுத்து விட்டார்கள். அவர் அந்த மந்தையை அழைத்து கொண்டு தன்னுடைய சமுதாயத்தினரிடையே சென்றார். மேலும் கூறினார், மக்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவர் எந்த அளவுக்கு வழங்குகிறார் என்றால் அவருக்கு பசி பட்டினியை பற்றி எவ்வித கவலையும் இருப்பதில்லை. வரலாற்றாசிரியர்கள் இந்த சம்பவத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் நிகழ்ந்ததாகவே எழுதியுள்ளார்கள். இது ஹதீஸினுடைய அறிவிப்பாகும். எவ்வாறு இருப்பினும் இன்னும் சம்பவங்கள் உள்ளன, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலத்தில் எடுத்துரைக்கப்படும். இப்பொழுது நான் சில மர்ஹூம்களை பற்றி எடுத்துக்கூற விரும்புகிறேன். ஜுமாவிற்கு பிறகு ஜனாசாவும் தொழவழிப்பேன். முதலாவது குறிப்பு, மைப்பிற்குரிய ஃபஹிமுத்தீன் நாசிர் சாஹிப் ருமேனியாவின் முபல்லிகாக இருந்தார்கள். கடந்த நாட்களில் 52 வயதில் வஃத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜுவூன். அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்தவர்களாக இருந்தார்கள். அவர்களின் குடும்பத்தில் அஹ்மதியத் அவர்களினுடைய கொள்ளுப்பாட்டனார் ஹசரத் மிர்சா இல்ம்தீன் சாஹிப் அவர்கள் மூலமாக வந்தது. அவர்கள் கடிதம் மூலமாக ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்யும் நற்பெயர் பெற்றார்கள். காதியானுக்கு அருகில் இருக்கக்கூடிய லோதி நங்கல் என்கின்ற கிராமத்தின் பள்ளிவாசல் இமாம் நூர் முகமது சாஹிப் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்து விட்டு வந்தார்கள். அவர் திரும்ப கிராமத்திற்கு வந்து, இமாம் மஹதி வந்துவிட்டார்கள், அவர் உண்மையாளர் ஆவார், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்தார். அதற்கு பிறகு கடிதம் மூலமாக பையத் செய்தவர்களில் மிர்சா இல்ம்தீன் சாஹிப் அவர்களும் ஒருவராக இருந்தார்கள். ஃபஹிமுத்தீன் நாசர் சாஹிப் 1996 ஜூன் மாதம் ஜாமியா தேர்ச்சி பெற்றார்கள். பிறகு பாகிஸ்தானின் பல்வேறு இடங்களில் பணியமர்த்தப்பட்டார்கள். பிறகு அவர்கள் தஃப்சீருல் குரான் அதாவது திருக்குரான் விரிவுரையில் சிறப்பு படிப்பு படித்தார்கள். 2006 அவர்கள் ருமேனியா அனுப்பப்பட்டார்கள். மரணம் வரை அங்கேயே தொண்டாற்றும் நற்பேறு பெற்றார்கள். அவர்களின் துணைவியார் நசீரா ஃபஹீம் சாஹிபா எழுதுகின்றார்கள், ஒரு முன்னுதாரணமான கணவராக இருந்தார்கள். என்னுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் நான் எதுவும் கூறாமலேயே புரிந்து வந்தார்கள். மிகவும் கருத்தில் கொள்ளக்கூடிய தந்தையாக இருந்தார்கள். அவர்களின் வாழ்க்கையில் சிறப்பாக தென்படக்கூடிய அம்சங்களில் இறைவனுடனான தொடர்பு, தவக்கல், இறை வணக்கம், துஆ, பொறுமை, தைரியம், சகிப்புத்தன்மை, மார்க்கத்திற்கு தொண்டாற்றும் ஆர்வம் மற்றும் உணர்வு, தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உணர்வு, குறித்த நேரத்தில் ஒவ்வொரு பணியையும் முழுமை செய்ய வேண்டும் என்பவைகள் அடங்கும். ஹிலாஃபத்தோடு ஆழிய நேசம் மற்றும் களப்பற்ற தொடர்பு இருந்தது. ஒவ்வொரு தனிப்பட்ட மற்றும் ஜமாத் பணிகளுக்கு முன்பு காலத்தின் ஹலிஃபாவுக்கு கடிதம் எழுதி வந்தார்கள். மேலும் வழிகாட்டல் பெற்று வந்தார்கள். ஜமாத் உறுப்பினர்களுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் எப்பொழுதும் தனது செயல் முன்மாதிரியை கொண்டு தர்பியத் வழங்கினார்கள். புரிய வைக்கும் விதம் சிறப்பானதாக இருந்தது. குறித்த நேரத்தில் தொழுகைகளை நிறைவேற்றுவது, தஹஜ்ஜுத் மற்றும் நஃபில்களை தொழுவது அவர்களின் வழமையாக இருந்தது. அவர்கள் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். நோயின் கடுமையிலும் இறுதி நாட்களில் நோய் மிக கடுமையை எட்டியிருந்த போது தொழுகைகளை நிறைவேற்றுவதன் பக்கமும் கவனம் இருந்தது. பேசுவது சிரமமாக இருந்தது. எனவே சைகை மூலமாகவே நோட்டை கொண்டு வாருங்கள் என்று கூறி அதில் இறை வணக்கம் மற்றும் இறைவனிடத்தில் துவா செய்வது எல்லா சிரமங்கள் மற்றும் கஷ்டத்தில் அவனுடைய சன்னிதானத்தில் குனிய வேண்டும் என்றும் எழுதி காட்டினார்கள். தன்னுடைய மனைவி மக்களுக்கு என்ன ஆனாலும் நீங்கள் இறைவனுடைய சன்னிதானத்தை விட்டுவிடக்கூடாது என்று அறிவுறுத்தினார்கள். இறைவனிடம் மட்டுமே கேட்க வேண்டும். இறைவனோடு உயிரோட்டமான தொடர்பு வைத்திருங்கள். அவனோடு நட்பு பாராட்டுங்கள். அவன் உங்களை ஒருபோதும் கஷ்டத்தில் தனியாக விட்டுவிட மாட்டான் என்று எப்பொழுதும் அறிவுறுத்தி வந்தார்கள். தபலீக் செய்வது மற்றும் ஜமாத்தை அறிமுகப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் ஒருபோதும் கை நழுவ விட்டதில்லை. தன்னிடம் ஜமாத் அறிமுகம் கொண்ட புத்தகங்களும் பிரசுரங்களையும் வைத்திருப்பார்கள். மருத்துவமனையினுடைய மருத்துவர்களிடம் சென்றாலும் அவர்களுக்கும் தப்லீக் செய்வார்கள். மேலும் நான் மருத்துவர்களுக்கு தப்லீக் செய்தேன் என்று மிகவும் நன்றி செலுத்தி வந்தார்கள். என் நேரமும் முகத்தில் புன்னகை இருந்து வந்தது. நல்ல முறையில் அனைவரையும் சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்னாரின் இயல்பின் காரணமாக ஒவ்வொருவரும் அன்னாரால் ஈர்க்கப்பட்டு விடுவர். அன்னாரின் வஃபாத்தை கேட்டு மிஷன் ஹவுஸுக்கு அருகில் இருக்கக்கூடிய ருமேனியன் மக்கள் அழுதவாறு தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள். மிகுந்த துக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுதும் தன்னுடைய கடமைகளை வழக்கம்போல் நிறைவேற்றி வந்தார்கள். எதுவரை என்றால் வஃபாத்திற்கு 2 முன்பும் கூட, இன்னும் கூற வேண்டுமென்றால் ஆரோக்கியம் முற்றிலும் பலவீனமாக இருந்தது. மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தது. உண்பது பருகுவது சிரமமாக இருந்தது. அப்பொழுதும் ஜமாத் கடிதங்களை எழுதுவது, மேலும் ஏதேனும் அவசர இமெயிலுக்கு பதில் எழுதுவது போன்ற பணிகளை செய்தார்கள். ஒரு முக்கிய மெயிலுக்கு பதில் கொடுத்தார்கள். ருமேனியாவில் ஜமாத் உறுதியாக நிலைபெற வேண்டும் என்பது அவர்களின் விருப்பமாக இருந்தது. நாட்டினுடைய நிலைமைகளை கருத்தில் கொண்டவாறு தேவையான நுட்பமான ஞானத்துடன் செயல்பட்டவாறு அதற்காக முயற்சி செய்து வந்தார்கள். குழந்தைகளிடம் உங்களுடைய நடத்தை செயல் எவ்வாறு இருக்க வேண்டுமென்றால் அது தப்லீகிற்கு காரணியாக இருக்க வேண்டும் என்று கூறி வந்தார்கள். ருமேனியன் மொழியில் திருக்குரான் மொழியாக்கத்தை முழுமை செய்ய விரும்பினார்கள். 1 அல்லது 1.5 ஜுசு மொழியாக்கத்தை முழுமை செய்திருந்தார்கள். ஆனால் பிற பணிகளின் காரணமாக இதில் கூடுதல் பணி செய்ய இயலவில்லை. அதே போன்று ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய நூல்களையும் மொழிபெயர்த்து வந்தார்கள். பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய உள்ளூர் ரோமானிய மக்களோடு எப்பொழுது சந்திப்பு நிகழ்ந்தாலும் அவர்கள் இவர்களினுடைய மொழி மிகவும் சிறப்பானதாகவும் இலக்கிய நயமுடையதாகவும் பல்கலைக்கழகத்தில் பயிற்றுவிக்கும் பேராசிரியரை போன்று உரையாடுவதாகவும் கூறி வந்தார்கள். அதாவது அங்குள்ள உள்ளூர் மக்கள் எந்த ஒரு ரோமானியர் அல்லாதவரையும் இவ்வளவு சிறந்த முறையில் மொழியை பேச நாங்கள் கண்டதில்லை என்று கூறினார்கள். அவர்களின் மொழி சிறப்பாக இருந்தது. அவர்களின் தாயார் சஃபியா பேகம் கூறுகிறார்கள், மர்ஹூமினுடைய தாய் வழி பாட்டனார் மற்றும் பாட்டி இருவரும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியாக இருந்தனர். முரபி சாஹிப் உயர் நல்லொழுக்கத்திற்கு சொந்தக்காரராக இருந்தார். இதை ஒவ்வொருவரும் குறிப்பிடுகின்றார்கள். நல்ல முறையில் நடந்து கொள்வது, பொறுமை மற்றும் மார்க்க பணிகளின் மீதான ஆர்வத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். கூறுகிறார்கள், மிகவும் கட்டுப்படக்கூடிய மகனாக இருந்தார். அவர்களினுடைய தந்தையார் அவர் பிறப்பதற்கு முன்பு ஒரு கனவு கண்டிருந்தார். அதாவது அவர்கள் ஒரு குழந்தையை தூக்கி வைத்துள்ளார்கள். அதனுடைய நெற்றியில் சந்திரனும் நட்சத்திரங்களும் இருக்கின்றன. பிறகு கூறுகிறார்கள், அவர் முரப்பி ஆன பொழுது எங்களுக்கு புரிய வந்தது, இன்ஷா அல்லா இவர் நிச்சயமாக ஒரு நாள் ஒளிருவார். 2006 இவர்கள் ருமேனியா சென்றார்கள். ருமேனியாவுடைய முதல் முபல்லிகாக இருந்தார்கள். மொழியும் கற்றார்கள், மிக அழகிய முறையில் மொழி கற்றார்கள். அங்கு அவர்கள் பட்டம் பெற்றார்கள். ஜமாத்திற்காக பெரும் பணியை செய்தார்கள். அங்கு ஜமாத்தை ரெஜிஸ்டர் செய்தார்கள், மிஷனோஸை நிறுவினார்கள். எதுவரை தினசரி பணியை முழுமை செய்துவிட மாட்டார்களோ அதுவரை அவர்கள் ஓய்வாக அமர்ந்து விடுவதில்லை. அவர்களின் சகோதரர் ரஃபியுதீன் கூறுகிறார்கள், மெட்ரிக் முடித்த பிறகு தாமே யாரும் கூறாமலேயே ஜாமியாவிற்கு சென்று விட்டார்கள். பிறகு வக்ஃபை மிக அழகிய முறையில் நிறைவேற்றினார்கள். உண்மையிலேயே அவ்வாறு நிறைவேற்றினார்கள். விடுமுறை எடுத்ததில்லை. அவர்களினுடைய இளைய சகோதரி வஃபாத்தான நேரத்தில் மட்டும் அவர்கள் விடுப்பு எடுத்தார்கள். அது தவிர விடுப்பு எடுத்ததில்லை. அவர்களினுடைய மகன் மிர்சா லபீத் கூறுகிறார்கள், மெடிக்கல் காலேஜில் சேர்ந்த பொழுது சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியது வந்தது. இந்த கல்வியை நான் முழுமை செய்வேனா இல்லையா என்ற கவலை எனக்கு இருந்தது. எனக்கு ஒவ்வொரு நாளும் ஃபோன் செய்து தைரியமூட்டுவார்கள். சலவாத் ஓதுமாறும் தஹஜ்ஜுத் தொழுமாறும் துஆக்கள் செய்யுமாறும் அறிவுறுத்துவார்கள். கடினமாக உழைக்குமாறும் அறிவுறுத்துவார்கள். இவ்வாறு அவர்கள் என்னை மிகவும் என்கரேஜ் செய்தார்கள். அவர்களின் இரண்டாவது மகன் தானிஷ் கூறுகிறார்கள், யாரெல்லாம் அன்னாரை சந்தித்திருந்தார்களோ அவர்கள் அன்னாரின் வஃபாத் செய்தியை கேட்டு அழத் தொடங்கினர். அவர் மிகவும் நல்ல தூய்மையான மனிதராக இருந்தார் என்று கூறுவார்கள். அளவு கடந்த கருணை காட்டுபவராக இருந்தார்கள். லித்வியாவின் முபல்லிக் எழுதுகிறார்கள், மருகும் மிகவும் கடின உழைப்பாளியாகவும் நல்லொழுக்கமுடையவராகவும் நல்ல இயல்புடையவராகவும் இருந்தார்கள். அவர்களினுடைய பணிவு மற்றும் தன்னடக்கம் எளிமை ஒவ்வொரு மனிதரையும் அவர்களின் பால் ஈர்த்தது. அவர்களின் இயல்பில் ஒரு குறிப்பிடத்தக்க உத்வேகம் இருந்தது. முகத்தில் புன்னகை இருந்தது. ருமேனியாவில் சில பிற நாட்டு மாணவர்கள் கல்விக்காக அங்கு தங்கியிருந்தார்கள். அந்த மாணவர்களோடும் மிகுந்த கருணையோடும் நேசத்தோடும் நடந்து கொண்டார்கள். அங்கு மருத்துவக் கல்லூரியில் மாணவராக இருக்கும் தஸ்வீர் ஜாவித் சாஹிப் இப்பொழுது மருத்துவராகிவிட்டார்கள். கூறுகிறார்கள், மாணவர்களினுடைய ஆன்மீக தர்பியத்திற்காகவும் அகமதி மாணவர்கள் படித்து வந்த பல்கலைக்கழகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பஸ் அல்லது ட்ரெயின் மூலம் பல மணி நேரம் பயணம் செய்து வருவார்கள். ஜமாத்தினுடைய பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை இருந்து வந்தது. எதுவரை என்றால் அட்டைகளையும் பல்வேறு பொருட்களையும் ஒன்று சேர்த்து தாமே டயஸையும் உருவாக்கினார்கள். ஜமாத் பணம் மிச்சப்பட வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்தார்கள். கடுமையான நோயிலும் கூட இருது நொடி பொழுது வரை அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியிலும் தொழுகைகளை பேணினார்கள். மிகவும் எளிய மற்றும் பணிவான மனிதராக இருந்தார்கள். குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் அவர்கள் நேர்மை மற்றும் பணிவை கற்றுக் கொடுக்க முயற்சித்தார்கள். அசீம் ரூமான் ஷம்ஸ் என்ற ரோமானியாவைச் சேர்ந்தவர் கூறுகிறார், தேர்வு மிகவும் கடினமானதாக இருந்தது. தேர்வில் தேர்ச்சி பெறுவேனா இல்லையா என்ற சந்தேகம் இருந்தது. முரபி சாஹிப் எனக்கு நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் வழங்கினார்கள். தேர்விற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு நான் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை புரிய வைப்பேன் என்றால், நீங்கள் இன்ஷா அல்லா வெற்றி பெறுவீர்கள். அதற்கான பயன் அவர்களுக்கு கிடைத்தது. ருமேனியாவின் ஒரு புதிய அகமதி அதில் அத்னியான் கூறுகிறார்கள், நான் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தேன். அவர்கள் அடுத்த நாள் ஒரு ஜமாத் பணி தொடர்பாக என்னிடத்தில் உதவி கேட்டார்கள். அதற்காக அருகில் உள்ள நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. நாங்கள் அந்த பணிக்காக சென்ற பொழுது பயணப்பாதையில் பல்வேறு தலைப்புகளில் அவர்கள் பேசி வந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சில நிமிடங்களுக்கு முரபி சாஹிப் அவர்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் என்னிடத்தில் கூறினார்கள், அவர்களுக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் அவர்களை இங்கேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏனென்றால் அவர்கள் இங்கு இருந்தார்கள், மேலும் இங்கிருந்து நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கினார்கள் என்பது நிறைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காக. பிறகு எழுதுகிறார்கள், ஆரோக்கியம் மிக மோசமான பிறகும் கூட எப்பொழுதும் அவர்கள் தன்னுடைய லேப்டாப்பில் பணி செய்வார்கள். தானே கடிதத்தை எழுதி தன்னுடைய பணியை தொடர்வதற்கு முயற்சித்தார்கள். எப்பொழுதும் இறைவனுடைய மார்க்கம் மற்றும் மற்றவர்களுக்காக அதிக கவலையுடையவர்களாக இருந்தார்கள். தனது இறுதி மூச்சு வரை ஒருபோதும் ஒரு நொடி பொழுதிற்கும் கூட தன்னை பற்றி அவர்கள் சிந்தித்ததில்லை. பிறகு இந்த புதிய அகமதி எழுதுகிறார், நான் முரப்பி சாஹிப் அவர்களை தனது நேரம் தனது தூக்கம் ஆகியவைகளை பிறருக்காக தியாகம் செய்வதைக் கண்டேன். எப்பொழுதும் மற்றவர்களுக்கு தொண்டாற்றுவதற்கான நல் வாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது என்ற விஷயத்திற்காக நன்றி செலுத்தி வந்தார்கள். கூறுகிறார்கள், நான் ஒருபோதும் அவர்களினுடைய நாவிலிருந்து எவர் தொடர்பாகவும் சிறிதளவு தீய விஷயத்தையும் கூட கேட்டதில்லை. அழுதழுது தன்னுடைய குடும்பத்தினருக்காக மட்டுமின்றி எங்களுடைய ரூமானியா ஜமாத்திற்காகவும் அதன் உறுப்பினர்களுக்காகவும் துவா செய்து வந்தார்கள். ஒரு நாள் கூட விடுமுறை எடுத்ததில்லை. மேலும் அதிக ஓய்வெடுக்கவும் அவர்கள் விரும்பியதில்லை. ஏனென்றால் இது அவர்களுடைய கடமையாகும். அவர்கள் ஜமாத்திற்கு எல்லா வகையிலும் சிறந்த திறமையோடு தொண்டாற்ற வேண்டும் என்று விரும்புவதாகவும், அதற்காக அவர்கள் தன்னுடைய உறக்கம் அல்லது ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு தியாகம் செய்ய வேண்டி வந்தாலும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறி வந்தார்கள். எப்பொழுதும் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து வந்தார்கள். மற்றவர்களுக்கும் அதிகமாக துவா செய்யுமாறும் இறைவனுடைய உதவியில் முழுமையான நம்பிக்கை வைக்குமாறும் அறிவுறுத்தி வந்தார்கள், ஆர்வமூட்டி வந்தார்கள். அந்த புதிய அகமதி எழுதுகிறார், எனக்கு முரப்பி சாஹிப் முரப்பி மட்டுமாக இருக்கவில்லை, மாறாக ஒரு தந்தையை போன்று இருந்தார்கள். எனக்கு அசாதாரணமான ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தார்கள். ஒரு மிகச்சிறந்த நெருங்கிய நண்பராக இருந்தார்கள். இந்த புதிய அகமதி எடுத்துரைத்தவைகளே முரப்பியினுடைய பண்புகளாகும். இந்த தர்பியத் மற்றும் தனது முன்மாதிரியே தபலீக் மற்றும் தர்பியத்தில் எளிதை ஏற்படுத்துகின்றது. அந்நிய நாட்டில் மார்க்கத்திற்காக தியாகமானார்கள். எனவே இந்த அடிப்படையில் அவர்களின் அந்தஸ்து ஷஹீதினுடைய அந்தஸ்தாகும். இறுதி மூச்சு வரை தன்னுடைய உடன்படிக்கையை விசுவாசத்தோடு நிறைவேற்றினார்கள், சிறப்பாக நிறைவேற்றினார்கள். எப்பொழுதும் நானும் கண்டிருக்கிறேன், அவர்களுடைய முகத்தில் புன்னகை இருந்து வந்தது. மொரிஷியஸில் செயற்களத்தில் வஃத்தான மௌலவி உபைதுல்லா சாஹிப் தொடர்பாக ஹஜரத் முஸ்லிமோத் ரதியல்லாஹு அவர்கள் குறிப்பிடும் பொழுது, ஜமாத்திற்கு அறிவுரை வழங்கியவாறு கூறினார்கள், இப்படிப்பட்ட மக்கள் ஷஹீத் ஆவார்கள். மர்ஹூமிடமிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். நிச்சயமாக ஃபஹீம் நாசிர் மர்ஹூம் அவர்களின் அந்தஸ்தும் அவ்வாறே இருந்தது. இது ஒரு முன்மாதிரியாக இருந்தது, ஒரு பாடமாகும். குறிப்பாக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு பாடமாகும். அல்லாஹ் மர்ஹூமின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. அவர்களின் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கும் தாயார் மற்றும் அனைவருக்கும் பொறுமையை வழங்குவானாக. அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய அப்துல் அலீம் ஃபாரூக்கி சாஹிபுடையதாகும். கனடாவைச் சார்ந்த அப்துல் ரஷீத் ஃபாரூக்கி சாஹிப் அவர்களின் மகன் ஆவார்கள். கடந்த நாட்களில் அவர்களின் வஃத் நிகழ்ந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலஹி ராஜுவூன். மர்ஹூம் வசியத் செய்தவராக இருந்தார்கள். அவர்களினுடைய வஃத் எவ்வாறு நிகழ்ந்ததென்றால், மூன்று ஆயுதம் ஏந்தியவர்கள் அவர்களினுடைய வீட்டிற்குள் நுழைந்தார்கள். இவர்கள் தனது அறையில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். மனைவியும் மூன்று குழந்தைகளும் கீழே இருந்தனர். மகனும் தனது அறையில் இருந்தார். கொள்ளையர்கள் அனைவரினுடைய ஃபோனையும் வாங்கி கொண்டனர். மர்ஹூம் கூச்சலை கேட்டு எழுந்தார்கள். ஒரு கொள்ளையன் அன்னாரினுடைய அறைக்குள் நுழைந்தான். மர்ஹூம் அவனை பயமுறுத்த விரும்பினார்கள். அப்பொழுது அவன் அன்னாரினுடைய மூக்கு மற்றும் தோளில் ஒரு தடியை கொண்டு அடித்துவிட்டு ஓடிவிட்டான். அப்பொழுது மர்ஹூம் தன்னுடைய மகனின் அறையை நோக்கி செல்ல முயன்றபோது ஒரு கொள்ளைக்காரன் ஏணிப்படிக்க அருகில் நின்று கொண்டிருந்தான். அவன் அன்னாரின் மீது இரண்டு முறை சுட்டான். ஒரு குண்டு மர்ஹூமினுடைய இதயத்திற்கு அருகில் பட்டது. உடலை துளைத்து கொண்டு மறுபக்கம் வழியாக வெளியேறிவிட்டது. சம்பவ இடத்திலேயே அன்னாரின் மரணம் நிகழ்ந்தது. இன்னால் இல்லாஹி வ இன்னா இலேஹி ராஜிஊன். அன்னார் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாம் அவர்களினுடைய சஹாபா ஹசரத் மௌலவி குத்ரத்துல்லா சாஹிப் சன்னோரி மற்றும் ஹசரத் மௌலவி முகமது ஹுசைன் சாஹிப் ஆகியோரினுடைய கொள்ளு பேரனாவார்கள். ஜமாத்தினுடைய செயல் துடிப்புள்ள உறுப்பினராக இருந்தார்கள். ஐவேளை தொழுகைகள் மற்றும் தஹஜ்ஜுத்தை முறையாக பேணக்கூடியவராக இருந்தார்கள். துடிப்புடன் தப்லீக் செய்பவராக இருந்தார்கள். தன்னுடைய பகுதியில் உள்ளூர் தப்லீக் செக்ரட்டரியாக தொண்டாற்றும் நல்வாய்ப்பும் கிடைத்தது. இப்போது அந்த பகுதியினுடைய சதராகவும் தொண்டாற்றி வந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் அவர்களினுடைய ஒரு மனைவி, ஒரு மகன் மற்றும் மூன்று மகள்கள் உள்ளனர். ஜக்கரியா ஹான் சாஹிப் மிஷனரி இன்சார்ஜ் இவர்களுடைய உறவினர் ஆவார். எழுதுகிறார்கள், மிகவும் நல்லியல்பு கொண்ட, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நபராக இருந்தார்கள். அவரினுடைய மனைவி இவர்களிடம் கூறியுள்ளார்கள், அவர்கள் முறையாக தஹஜ்ஜுதை பேணி வந்தார்கள். ஐவேளை தொழுகைகளை அழகான முறையில் நிறைவேற்றி வந்தார்கள். துடிப்புள்ள தாயி இலல்லாவாக இருந்தார்கள். தனது பணிச்சுமைகளுக்கு மத்தியிலும் இரவு பகலாக ஜமாஅத்தினுடைய பணிகளில் மூழ்கியிருந்தார்கள். பொருள் தியாகங்களிலும் அதிகமதிகமாக பங்கெடுத்து வந்தார்கள். ஹிலாஃபத்துடன் ஆழமான மற்றும் விசுவாசத்துடனான தொடர்பு இருந்தது. அவர்களின் துணைவியார் மரியம் சாஹிபா எழுதுகிறார்கள், சிறந்த கணவராக இருந்தார்கள். வாழ்க்கையில் அவர்களிடமிருந்து நான் பல விஷயங்களை கற்றுள்ளேன். தபலீக் செய்யும் ஆர்வம் அதிகமாக இருந்தது. தபலீகிற்கு வியக்கத்தக்க வகையிலான ஆர்வம் கொண்டிருந்தார்கள். எப்பொழுதும் புது புது தபலீக் திட்டங்களை சிந்தித்து வந்தார்கள். அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சித்து வந்தார்கள். ஹிலாஃபத்துடனான தொடர்பு பற்றியும் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அண்டை அயலாரோடும் தனது பகுதியில் வசிப்பவர்களோடும் நல்ல முறையில் நடந்து வந்தார்கள். அனைவரும் அன்னாரை புகழ்ந்து வந்தார்கள். நல்ல அழகிய இயல்புடைய கருணை உடையவராக இருந்தார்கள். வீட்டில் எப்பொழுதும் ஜமாத்தான தொழுகையை நிறைவேற்றி வந்தார்கள். குழந்தைகளுக்கும் அறிவுறுத்தி வந்தார்கள். மகள் உஸ்மா கூறுகிறார்கள், சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து பெரிய தேவைகள் வரை கவலையுடையவர்களாக இருந்தார்கள். நாள் முழுவதும் தனது பணியிலோ அல்லது ஜமாத் பணியிலோ மூழ்கியிருப்பார்கள். அப்பொழுதும் கூட இரவு வேளையில் உறங்கும் போது எங்களுடைய அறைகளுக்கு வந்து எங்களை விசாரிப்பார்கள். உங்களுடைய நேரம் எவ்வாறு கழிந்தது, தொழுதீர்களா இல்லையா என விசாரிப்பார்கள். தன்னை பற்றியும் கூறுவார்கள். இவ்வாறு எங்களுக்கு அவர்களோடு ஒரு நட்பு ரீதியிலான சூழல் இருந்தது. மகன் கசீம் கூறுகிறார்கள், தந்தையார் எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தார்கள். கூறுகிறார்கள், இன்ஷா அல்லா அவர்களினுடைய அடிச்சுவட்டில் செல்வதற்கு நான் முயற்சிப்பேன். தபலீகிற்காக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சென்று வந்தோம். எங்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கு தபலீக் ஸ்டால் போடுவோம். என்னை அவர்கள் திருக்குரான் மனனமும் செய்ய வைத்தார்கள். இங்கு இருக்கக்கூடிய அவரினுடைய சகோதரனின் மகன் இந்த அனைத்து அன்னாரின் நற்பண்புகளையும் எடுத்துரைத்துள்ளார்கள். மிகவும் தூய உள்ளமுடைய உயர் நல்லொழுக்கத்திற்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். அவர்களுக்கு உம்ரா செய்யும் நல்வாய்ப்பும் கிடைத்தது. அங்கும் நாங்கள் அவர்களை இறை வணக்கத்தில் எந்த அளவுக்கு மூழ்கியிருக்க கண்டோம் என்றால் அது மிகவும் புகழத்தக்கதாகும். பெண் பிள்ளைகளினுடைய தருவியத் பற்றிய கவலை அவர்களுக்கு இருந்தது. 15 வயதுடைய மகள் இருந்தார்கள். என்னிடம் அவருக்கு போன் வாங்கி கொடுக்க வேண்டுமா இல்லையா என்று கேட்டார்கள். பிறகு என்னுடைய வழிகாட்டல் அவர்களுக்கு கிடைத்த பொழுது அதற்கேற்ப அவர்கள் அமல் செய்தார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கட்டாய சந்தாக்கள் தவிர்த்து பிற பொருள் தியாக திட்டங்களிலும் பரந்த மனப்பாங்கோடு அதிகமதிகமாக பங்கெடுத்தார்கள். பாகிஸ்தானிலும் ஏழைகளுக்கு தொண்டாற்றுவதற்காக பெரும் தொகையை அனுப்பி வந்தார்கள். அன்னாரின் தாயார் கூறுகிறார்கள், எனது மகன் ஜமாத்திற்காக மாய்ந்துவிடக்கூடிய ஹிலாஃபத் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவராக இருந்தார். எல்லா விஷயங்களிலும் உண்மைக்கு முக்கியத்துவம் வழங்கி வந்தார். ஒவ்வொரு சிறியவரோடும் பெரியவரோடும் நேசத்தோடு நடந்து கொண்டார். தபலீக் செய்யும் ஆர்வம் மிகுதியாக இருந்தது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தபலீகிற்காக செல்வார். தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர், பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர். கூறுகிறார்கள், ஜமாத்தான தொழுகைக்கு எந்த அளவு ஆர்வம் இருந்ததென்றால் சில வேளைகளில் பணியில் இருக்கும் பொழுது எனக்கு போன் செய்து, நீங்கள் தொழவில்லை என்றால் பிறகு சற்று காத்திருங்கள், நான் வந்து கொண்டிருக்கிறேன், நாம் சேர்ந்து ஜமாத்தாக தொழுவோம் என்று கூறுவார்கள். அல்லாஹ் அன்னாரோடு மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக. தாயார் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு பொறுமையை வழங்குவானாக. அவர்களின் சந்ததிகள் அன்னாரினுடைய நல்ல முன்மாதிரி மற்றும் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்களாக.
அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر